கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு சோத்திரம் உண்டாவதாக. நாம் இப்பொழுது தேவனுடைய வார்த்தை வாய்க்கும் இருதயத்துக்கும் சமயமாக இருக்கிறதை குறித்து நாம் சிந்தித்து கொண்டிருக்கிறோம். தேவனுடைய வார்த்தை வாய்க்கு சமயமாக இருக்கிறதென்றால், தேவனுடைய வார்த்தை நாம் அடிக்கடி நம்முடைய வாழ்க்கையிலே பேசிக்கொண்டிருக்கிறோம். தேவனுடைய வார்த்தை இருதயத்துக்கு சமயமாக இருக்கிறது என்று சொன்னால், தேவனுடைய வார்த்தையை நாம் இருதயத்தில் ஏற்றுக்கொண்டு சிந்தித்து கொண்டிருக்கிறோம். அப்போ தேவனுடைய வார்த்தை வாய்க்கும் இருதயத்துக்கும் சமயமாக இருக்கிறது ஒரு குறிப்பிட்ட ஜனங்களுக்கு மட்டும்தான். அநேகருடைய வாழ்க்கையில் தேவனுடைய வார்த்தை வாய்க்கு மட்டும் சமயமாக இருக்கும். வாயளவிலே பேசி கொண்டிருப்பார்கள், இருதயத்தை தேவனுடைய வார்த்தைக்கு தூரமாக இருக்கும். இன்றும் சிலர் தேவனுடைய வார்த்தையை வாயிலே பேச தெரியாது, ஆனால் இருதயத்திலே தேவனுடைய வார்த்தைகளுடைய நன்மைகள், தேவனுடைய வார்த்தைகளுடைய விசுவாசங்கள் இருதயத்திலே நிறையாக நிறைந்திருக்கும். அப்படிப்பட்ட ஜனங்கள் மதத்தை சாராத ஜனங்கள், சாதாரண ஜனங்களைப் போல இருப்பார்கள். ஆனால் தேவனால் முன்குறிக்கப்பட்டவர்களுக்கு தேவனுடைய வார்த்தை வாய்க்கும் இருதயத்துக்கும் சமயமாக இருக்கும். தேவனுடைய வார்த்தை வாய்க்கும் இருதயத்துக்கு சமயமாக இல்லைன்னு சொன்னால் நாம் தெரிஞ்சுக்கலாம், அவங்க தேவனால் முன்குறிக்கப்பட்ட ஜனங்கள் இல்லை. சோத்திரம். மல்கியா 2:15-16 வார்த்தையில் வாசிப்போம். மல்கியா 2:15-16.
அவர் ஒருவனை அல்லவா படைத்தார், ஆவி அவரிடத்தில் பரிபூர்ணமாய் இருந்தது, பின்னையே ஒருவனை படைத்தார், தேவ பக்தியுள்ள சகலையே பெறும்படிதானே. ஆகையால் ஒருவனும் தன் இளவயதின் மனைவிக்கு துரோகம் பண்ணாதபடிக்கு உங்கள் ஆவியை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். தள்ளி விடுதலை நான் வெறுக்கிறேன் என்று இஸ்ரேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். அப்படிப்பட்டவன் கொடுமையினால் தன் வஸ்திரத்தை மூடுகிறான் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார்.
அவர் ஒருவனை படைக்கும் பொழுது அவனிடத்தில் ஆவி பரிபூர்ணமாக இருந்தது. ஆதாமுக்குள்ள எல்லாமே அடங்கி இருந்தது. ஆனாலும் தேவன் ஆதாம் வந்து கேட்காமையே, ஆதாம் வந்து எனக்கு மனைவி வேணும் அப்படின்னு சொல்லி ஆதாம் கேட்கல. ஆதாம் கேட்காமையே ஆதாமுக்காக ஒரு ஸ்திரீயை தேவன் உண்டாக்கினார். அப்போ அன்றைக்கு ஏன் அதை உண்டாக்கினார் என்று சொன்னால், ஏதேன் தோட்டத்திலே தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுகிற தேவ பக்தியுள்ள சந்ததி உண்டாகும்படியாக தேவன் அதை உண்டாக்கினார். ஆனால் ஆதாம் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போனபடியினால் ஏதேன் தோட்டத்துக்கு வெளியே வந்துதான் தேவ பக்தி இல்லாத சந்ததி உருவானது. அப்போ அந்த வார்த்தையை இங்கே நாம் வாசிக்கிறோம். அப்போ இதனுடைய பொருள், ஒரு மனுஷனிடத்தில் தேவனுடைய ஆவி பரிபூர்ணமாக இருக்கிறது. அப்படி இருந்தும் தேவன் ஏன் வந்து ஒரு ஸ்திரீயை உண்டாக்குறார்? இது ஞானார்த்தத்தில் சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை. அப்போ இங்கே சொல்கிறது தேவபக்தியுள்ள சந்ததியை உருவாக்கும்படித்தானே. ஆமாம், தேவபக்தியுள்ள சந்ததியை பெறும்படிதானே தேவன் ஒரு ஸ்திரீயை உண்டாக்கினார். இது முற்றிலுமாக ஞான அர்த்தம். சபையை உருவாக்குறதுல ஒருவனும் தன் இளவயதின் மனைவிக்கு துரோகம் பண்ணாதபடி உங்கள் ஆவியை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். அப்ப இதுல அடங்கி இருக்குது அந்த ஸ்திரீ யாரு? அது இளம் வயதுள்ள ஸ்திரீ. தேவனுடைய ஆவியனோடு செய்த உடன்படிக்கை. உடன்படிக்கை எப்பவுமே அப்டேட்டாக இருக்கணும். அப்படின்னா இன்றைக்கு தான் அந்த உடன்படிக்கை செய்த மாதிரி உடன்படிக்கையை எப்பொழுதுமே புதுப்பித்து கொண்டு இருக்க வேண்டும். உடன்படிக்கையுடைய தேதி காலாவதி ஆயிடுச்சுன்னா அந்த உடன்படிக்கை செல்லாது. அப்போ ஒவ்வொருவரும் தேவனுடைய வார்த்தையினோடு அல்லது தேவனுடைய ஆவியினோடு செய்த உடன்படிக்கை எப்பொழுதும் புதுமையாக இருக்க வேண்டும், புதுப்பித்து கொண்டே இருக்க வேண்டும். நாம் எல்லாரும் தேவனுடைய வார்த்தையை வாயிலே அறிக்கை செய்து தேவனுடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். அப்படி தான் கிறிஸ்தவங்களுக்கு ரட்சிப்பு. தேவனுடைய வார்த்தையை வாயினால் அறிக்கை செய்தால் ரட்சிக்கப்படுவாய். ஆனால் அதுக்கு அடுத்த வார்த்தை என்னங்கிறத சொல்ல மாட்டாங்க. அங்கே அதுக்கு அடுத்த வார்த்தை என்ன சொல்லுதுன்னு கேட்டிங்கன்னா, நீ இருதயத்தில் விசுவாசிக்கணும். அது இருக்குதானா? கிடையாது. ரோமர் 10 எடுத்து வாசிப்போம்.
கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தவரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்தில் விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவார்.
இங்க தேவனுடைய வார்த்தையை வாயினால மட்டும் அறிக்கிடுறாங்க, இந்த இருதயத்தில் விசுவாசிக்கிறது இல்லை. காரணம், தேவனுடைய வார்த்தை இருதயத்துக்கு தூரமாக இருக்கிறது. அப்புறம் எப்படி ரட்சிப்பு கிடைக்கும்? அப்போ ரட்சிப்பு கிடைக்காது. அப்போ நாம் தேவனுடைய வார்த்தையை வாயினால் அறிக்கை செய்து இருதயத்திலே தேவனுடைய வார்த்தையோடு உடன்படிக்கை செய்ய வேண்டும்.
நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கை.
அந்த வாயினால் அறிக்கை பண்ணப்படும் மட்டும்தான் இருக்குது. நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும் அப்படின்னா அது இல்லை. அங்கே இருதயத்தில் உடன்படிக்கை இருந்தால் தான் அது நடக்கும். காரணம், தேவனுடைய வார்த்தை வாய்க்கு சமயமாக இருக்கிறது, இருதயத்துக்கு தூரமாக இருக்கிறது. அவர்கள் எனக்கு பயப்படுகிற பயம் மனுஷராலே போதிக்கப்பட்ட கற்பனையாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்து 2000 முன்னால் சொன்னார், இதே ஏசியாவும் சொல்லியிருக்காரு. இன்றைக்கு இந்த வார்த்தையை பேசுறதுக்கு ஆளுகளே இல்லை. காரணம் என்னன்னா, எல்லாத்துக்கும் வாய்க்கு தான் சமயமாக இருக்குது. இருதயத்துக்கு தூரமாக இருக்கிறதுனால இந்த சப்ஜெக்டை யாருமே பேச மாட்டாங்க. ஏன்னா தேவனுடைய வார்த்தை இருதயத்துக்கு பக்கமாக இருந்தால் தான் இந்த தேவனுடைய வார்த்தையை எப்படி நாம் ஏற்றுக்கொள்வது, அல்லது தேவனுடைய வார்த்தைகளை எப்படி புசிப்பது, எப்படி தேவனுடைய வார்த்தைகளை சாப்பிட்டு நாம் ஆவிக்குரிய நிலைமையில் ஆரோக்கியமாக இருப்பது என்கிறத பேசவே மாட்டான். ஏன்னா நோயாளிகளுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குற டாக்டர் எப்படி இருக்கிறான், அவனும் நோயாளியாக இருக்கான். அப்புறம் எப்படி அவனுக்கு அது தெரியும்? அப்போ நோயாளிகளுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குற டாக்டர் நல்லா ஆரோக்கியமாக இருந்து வியாதி எது இல்லாமல் இருந்து இருந்தால் தான் நோயாளிகள் பார்த்து இவருக்கு என்ன வியாதி என்ன ஏதுன்னு சரியான மருத்துவம் பண்ண முடியும். அங்கே நோயாளியே வந்து டாக்டர் நோயாளியாக இருந்தானா, அந்த 10 நோயாளிகளும் சேர்ந்து உனக்கும் வியாதி ஆடுறது, நீ பக்கத்தில் எங்கள் பெட்டில் படுத்துக்கணும். ஆமாம், அவன் வாயிலே தான் சொல்லிடுவான். அதை எப்படியா தான், வாய்க்கு தானே பக்கமாக இருக்குது, இருதயத்துக்கு தூரமாக இருக்கணும்னா வாயில் எப்படியோ சொல்லிடுவான், எப்படியோ மனப்பாடமாக சொல்லி மற்றவனை புரிய வச்சிருவான். அவனும் சரி என்னமோ சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அப்படியே இருந்துக்குவான். ஏன்னா எல்லா நோயாளிக்கா. அப்போ தேவனுடைய வார்த்தையை இருதயத்தில் ஏற்றுக்கொள்ளும் போது தேவனுடைய ஆவி நம்முடைய இருதயத்தில் வாசம் செய்யும். அப்போ இந்த தேவனுடைய ஆவிக்கு துரோகம் பண்ணாமல் இருக்கணும். அப்படின்னா உடன்படிக்கை செய்தவர்கள் அந்த உடன்படிக்கையை எப்பொழுதும் எப்படி புதுப்பித்துக் கொள்வது அப்படின்னா, புதுப்பிக்காமல் இருந்தாச்சுன்னா தள்ளி விட்டாச்சுன்னு அர்த்தம். தள்ளி விட்டாச்சுன்னா என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, இருதயத்திலிருந்து தேவனுடைய வார்த்தையை தள்ளிவிட்டாச்சு. அப்போ இருதயத்தில் தேவனுடைய வார்த்தையை வைத்து நாம் சிந்தித்து தியானிக்கும் போது பார்த்தீங்கன்னா, தேவ பக்தியுள்ள சந்ததி அப்படின்னா நம்மளுக்குள்ளேருந்து தான் முதல்ல வந்து உருவாகணும். அப்படின்னா முதல்ல தேவனுடைய வார்த்தை நம்மளுக்குள்ளே உருவாச்சுனா தான் நம்ம தேவனுடைய தேவபக்தியில் சந்ததியாக நாம் மாற முடியும். அப்போ இந்த மாதிரி வார்த்தைகளை நாம் பேசும்போது என்னன்னு கேட்டிங்கன்னா, மற்றவர்களையும் தேவபக்தியுள்ள சந்ததியாக நாம் மாற்ற முடியும். அப்போ இருதயத்தில் தேவனுடைய வார்த்தை இல்லாமல் ஒரு மனுஷன் தேவனுடைய வார்த்தையை பேசுனான்னா அங்கே வந்து தேவபக்தியில் சந்ததி உருவாகாமல் என்ன சந்ததி உருவாகுன்னு கேட்டிங்கன்னா, சாத்தானின் சந்ததி தான் உருவாகும். அதனால் தள்ளி விடுதலை நான் வெறுக்கிறேன் அப்படின்னா, ஒவ்வொருவரும் தேவனுடைய வார்த்தையோடு செய்த உடன்படிக்கை, ஒவ்வொருவருடைய மனசாட்சியிலையும் தேவனுடைய வார்த்தையை காத்து சிந்தித்து தியானித்து செயல்பட வேண்டும். அந்த மனசாட்சியை தள்ளி விடுகிறவன் அல்லது தேவனுடைய ஆவியை தன்னுடைய இருதயத்திலிருந்து தள்ளி விடுகிறவர்கள் கொடுமையினால் தங்களுடைய வஸ்திரத்தை மூடுகிறாங்க. கொடுமையினால் அப்படின்னா தங்களுடைய கிரியில கொடுமையாக மாற்றிக்கிறதுக்கு என்ன பண்ணுன்னு கேட்டீங்கன்னா, தேவனுடைய ஆவியை பெற்றுக்கொண்டவர்கள் அல்லது தேவனுடைய வார்த்தையோடு உடன்படிக்கை செய்து கொண்டவர்கள் அதை தள்ளிவிட்டால் போதும், நம்முடைய வாழ்க்கை கொடூரமாக மாறிடும். அதனால் உங்களுடைய ஆவியை குறித்து எச்சரிக்கையாக இருங்கள். நம்மளுக்கு ஆசீர்வாதமும் சாபமும் கொண்டு வர்றது எதுன்னு கேட்டிங்கன்னா, இருதயத்தில் தேவனுடைய வார்த்தை இருந்தால் அது ஆசீர்வாதத்தை கொண்டு வரும், இருதயத்தில் தேவனுடைய வார்த்தையை தள்ளி விட்டுட்டா அது சாபத்தை கொண்டு வரும். மல்கியா 2 4-9 வரை வாசிப்போம்.
தேவியரோடு பண்ணின என் உடன்படிக்கை நிலைத்திருக்கும்படிக்கு இந்த கட்டளையை உங்களிடத்துக்கு அனுப்பினேன் என்கிறதை அப்பொழுது அறிந்து கொள்வீர்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அவனோடு பண்ணின என் உடன்படிக்கை ஜீவனம் சமாதானமாய் இருந்தது. அவன் எனக்கு பயப்படும் பயத்தோடு இருக்க வேண்டும் என்று இவைகளை அவனுக்கு கட்டளையிட்டேன். அப்படியே அவன் என் நாமத்துக்கு பயந்தும் இருந்தான். சத்திய வேதம் அவன் வாயில் இருந்தது. அவனுடைய உதடுகளில் அநியாயம் காணப்படவில்லை. அவன் என்னோட சமாதானமும் யதார்த்தமுமாய் சஞ்சரித்து அநேகரை அக்கிரமத்தில் நின்று திருப்பினான். ஆசாரியனுடைய உதடுகள் அறிவை காக்க வேண்டும். வேதத்தை அவன் ஆயிரை தேடுவார்களே. அவன் சேனைகளுடைய கர்த்தரின் தூதன். நீங்களோ வழியை விட்டு விலகி அநேகரை வேதத்தை குறித்து இடர பண்ணினீர்கள். லேவியின் உடன்படிக்கையை கெடுத்து போட்டீர்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் என் வழிகளை கைகொள்ளாமல் வேதத்தை குறித்து பட்சபாதம் பண்ணினபடியினால் நானும் உங்களை எல்லா ஜனத்துக்கு முன்பாகவும் அற்பரும் மீசரும் ஆக்கினேன்.
இங்கே பார்த்தீங்கன்னா ஊழியக்காரங்க அல்லது தேவனுடைய வார்த்தையை மற்றவர்களுக்கு அறிவிக்கிறவர்கள் என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, நான் கர்த்தருடைய தூதன், அவ்வளோதான். நீ எனக்கு செய்ய வேண்டிய எல்லா கடமையும் எனக்கு செய்யணும். ஆமாம், ஏற்று பேசக்கூடாது. தசம்பாக காணிக்க கரெக்டாக கொண்டு வந்து கொடுத்துடணும். அப்புறம் ஊழியக்காரங்களை கனம் பண்ணணும். அப்புறம் நல்லா வீட்டுக்கு கூப்பிட்டு நல்லா சப்பாத்தி குருமா போட்டு ஒரு நாள் தடப்படலாம் விருந்து வைக்கணும். வீட்டுக்கு கூட்டம் வச்சாச்சுன்னா அதுக்கு தனியாக காணிச்சு கொடுக்கணும். ஆ, இதெல்லாம் செய்யணும். இதை மட்டும் சொல்லுவாங்களே ஒழிய அங்கே தேவியரோடு என்ன உடன்படிக்கை பண்ணியிருக்காருங்கிறத சத்தம் காட்ட மாட்டான். அவனுக்கே தெரியாது இந்த வேஷம் போட்டுக்கிட்டா நம்மளுக்கு நல்ல மதிப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டு. ஆமாம், எல்லாம் கரெக்டாக இருக்கும், கச்சிதமாக இருக்கும். தனியாக டேபிள் இருக்கணும், சாப்பிட்றதுக்கு தனியான இடம் இருக்கணும், தங்கின மாதிரி இருந்தனா தனியாக ரூம் போட்டுருணும். ஆமாம், ஆனால் ஜனங்களுக்காக என்ன செய்ய வேண்டும் என்று கர்த்தர் சொன்னாருங்கிறத கம்ப்ளீட்டாக மறந்துடுவோம். அப்போ ஜனங்கிட்ட ஆதாயத்தை தேடுறதுக்கு வேண்டி தான் இன்னைக்கு ஊழியக்காரங்க வந்து அந்த மாதிரி இருக்காங்களே ஒழிய உண்மையான தேவனுடைய வார்த்தையை ஜனங்களுக்கு சொல்கிறதுக்கு இல்லை. அப்போ ஆண்டவர் அவங்களுக்கு என்ன சொல்லியிருக்காருன்னு கேட்கும்போது, ஜனங்கள் என்னத்தை தேடி வருவாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஊழியக்காரங்கிட்ட இன்றைக்கி போனால் நல்ல பிரசங்கம் இருக்கலாம், நல்ல தேவனுடைய ஆசீர்வாதமான வார்த்தைகளை கேட்கலாம், தூங்காமல் இருக்கலாம், வாரத்துக்கு ஒரு டைம் போய் நம்ம ஆத்மாவுக்கு நல்ல பிரியாணி கொடுக்கலாம், தேவனுடைய வார்த்தையை நல்லா சந்தோஷமாக கேட்கலாம், ஆண்டவர் என்ன ஆசீர்வாதம் வச்சுருக்கார், அல்லது தேவனுடைய திட்டங்கள் என்னென்ன, தேவனுடைய மகத்துவங்கள் என்னென்ன அப்படிங்கிறத கேட்கலான்னு சந்தோஷமாக வருவாங்க ஜனங்க. ஆனால் அவங்கள என்ன பண்ணுவாங்க, நல்ல பாட்டு நிறைய பாட்டை பாட வச்சுருவாங்க. கடைசியில் 4 வசனத்தை எடுத்து வாசித்து இந்த வந்த ஜனங்களெல்லாம் ஆண்டவர் ஆசீர்வதிக்கணும், இதுக்காக ஒரு ஆள் ஜெபம் பண்ணுங்க, அப்புறம் ஆசீர்வாதத்தை பற்றி 3 வார்த்தை எடுத்து சொல்லி இந்த ஜனங்களை ஆசீர்வதித்தார், அதனால் நம்மளையும் ஆசீர்வதிப்பார். இந்த ஜனங்களை தேவன் கிருபையாய் எல்லாவற்றையும் செய்தார், நம்மளுக்கும் கிருபையாய் செய்வார். ஆனால் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் இருந்த ஜனங்களுக்கு என்ன நடந்தது, தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாக வந்தவங்களுக்கு என்ன நடந்தது அப்படிங்கிறத வாயை தந்து சொல்லவே மாட்டோம். ஆசீர்வாதம், சமாதானம், சந்தோஷம், சந்தோஷம்தான். அப்படியாக போனால் பாவக்காயே சாப்பிடாதவனுக்கு என்ன வரும் சொல்லுங்க பார்ப்போம். சொறி சிறங்கு நிறைய வரும். பாவக்காய் சாப்பிடாம இருந்தான ஒருத்தன், அவனுக்கு சொறி சிறங்கு நிறைய வரும். சோத்திரம். அப்போ கசப்புனா சொல்கிறதே கிடையாது, சாபம், நரகம், ஐயோ அதெல்லாம் பேசவே கூடாது, அது நம்மளுக்கு உண்டானது, அதெல்லாம் பிசாசுகளுக்கு உண்டானது. துன்பம், கஷ்டம், அதெல்லாம் நம்மளுக்கு வரவே வராது. அப்போ ஞாயிற்றுக்கிழமை வந்தால் ஆசீர்வாதம் அப்படின்னா சர்க்கரையில் பாயாசம் காய்ச்சி 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 பாயாசமாக ஊற்றி ஊற்றி குடித்து குடித்து ஜனங்களுக்கு எல்லாத்துக்கும் ஆவிக்குரிய நிலைமையில் எல்லாத்துக்கும் சர்க்கரை வியாது. சோத்திரம். அப்போ ஆசாரனுடைய உடல்கள் அறிவை காக்க வேண்டும். இப்போ ஞானமுள்ள வார்த்தைகளை ஜனங்களுக்கு பேசணும். அவங்க என்னத்தை தேடி வர்றாங்க? எப்படி வேதத்தினுடைய ரகசியங்களை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம்னு ஜனங்க சந்தோஷமாக வருவாங்க. ஆனால் இங்கே வார்த்தையே இல்லை. இதில் வந்து பார்த்தீங்கன்னா சஞ்சரித்து ஆறாம் வசனம் நினைக்கிறேன். எப்படி தேவனோடு சஞ்சரிச்சா எப்படி மற்றவங்களை அக்கிரமத்திலிருந்து திருப்ப முடியும்?
சஞ்சரித்து
நடக்கும் சொல்லுங்க பாப்போம். இது புரியாத ஒரு கதையா இருக்கிற மாதிரி தெரியல. இப்போ என்னன்னா தேவனோடு சஞ்சரிச்சா போதுமாமா அநேகரை அக்கிரமத்திலேருந்து திருப்பிடலாமாமா? வாயில இருந்தது கரெக்டு. அப்ப சஞ்சரிக்கிறது போட்டிருக்குதா? வாயில தான் தேவனுடைய வார்த்தை எல்லாத்துக்கும் சமீபமாக இருக்கிறது. அநியாயம் இல்லை அப்படின்னா தேவையில்லாத காரியங்களுக்கு போக மாட்டோம். போகல.
அந்த சமயத்தில்
இங்கதான் இருக்குது வேலை. எப்படி சஞ்சரிக்கிறது? யதார்த்தமாய் சஞ்சரிச்சு சஞ்சரிச்சாச்சுன்னா போதா உடனே அக்கிரமத்திலிருந்து திருப்பிடலாம். அப்போ ஜனங்களுக்கு அவங்களுடைய தவறுகளை சுட்டி காண்பதற்கு அல்லது அவர்களை மனந்திருப்புவதற்கு தேவனோடு சஞ்சரிக்க வேண்டும். எப்படி சஞ்சரிக்கலாம்? ஏனோக்கு சஞ்சரித்தான் அப்படின்னா நம்மளுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். அப்படி சஞ்சரித்து என்னாச்சுன்னா அவன் அப்படியே காணப்படாமல் போயிட்டான். எப்படி தேவனோடு சஞ்சரிக்கிறது? ஆதியாகமம் ஆறாம் அதிகாரம் 8-9.
நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. நோவாவின் வம்ச வரலாறு. நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமமாயிருந்தான்.
எப்படி சஞ்சரிச்சிருக்கான் கேட்டீங்கன்னா அன்னைக்கு இருக்கிற ஜனங்களுக்குள்ள ஆமா கொஞ்சம் நீதிமான் எல்லாரும் பாவிக்குதான். ஆனா அந்த எல்லா பாவிகளுக்குள்ள கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. என்ன காரணம் தேவனோட சஞ்சரித்தானாமா அதுதான் அந்த காரணம். சொல்லுங்க பாப்போம் யார் எப்படி சஞ்சரிக்கிறதுன்ட்டு. தேவனோடு சஞ்சரிக்கிறவங்களுக்கு தெரியும். சரி, தேவனோடு சஞ்சரிக்கிறதுன்னு என்னன்னு பார்ப்போம். எரேமியா 23:21-22. அந்த வேத பகுதியோடு ஒத்து போற மாதிரி இருக்கு. அநேகரை அக்கிரமத்திலிருந்து திருப்பினான். இங்கேயும் அதே மாதிரி தங்கள் பொல்லாத வழிகளையும் தங்கள் செய்யின் பொல்லாப்பையும் விட்டு திருப்புவார்கள். இதான் வந்து வேதத்தினுடைய ஒத்து வாக்கியம்னு சொல்கிறது. தேவனுடைய ஆவி தேவனுடைய வார்த்தைகளை சேர்க்கிறதுன்னு கேட்டிங்கன்னா இதுதான். ஆனால் எல்லோரும் கன்கார்டன்ஸ்ன்னு சொல்கிறது அதில் இருக்கிற மாதிரியே இதுலேயும் இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. அப்படி இல்லை, ஆவிக்குரிய நிலைமையில் இருக்கிற காரியங்களை தேவனுடைய ஒரு வார்த்தை இன்னொரு வார்த்தைக்கு ஒற்றுமைப்படுத்தி அதனுடைய மறைபொருளை வெளிப்படுத்துறது தான் ஒத்து வாக்கியம்னு சொல்கிறது. அப்போ இங்கே வந்து ஜனங்களை பொல்லாப்பு விட்டு திறப்புறதுக்கு இங்கே வந்து ஆலோசனை வேணும். அப்போ தேவனுடைய வார்த்தையை வந்து தீர்க்கதரிசிகளை அறிவிக்கிறதுக்கு தேவன் கட்டளை கொடுக்கணும். அப்போ தேவன் எப்படி கட்டளை கொடுப்பார்? தேவன் வந்து வார்த்தையை கொடுத்து தான் அனுப்புவார். அப்போ அந்த தேவனுடைய வார்த்தையை கொடுக்கறதுக்கு என்ன சொல்கிறார்னா, என்னுடைய ஆலோசனையிலே நிலைத்திருந்தார்களே ஆகில் இருப்பு அவர்கள் பொல்லாப்பை விட்டு திருப்புவார்கள். அப்போ சஞ்சரிக்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா, தேவனுடைய ஆலோசனையில் நிலைத்திருக்கிறது. தேவனுடைய வார்த்தையோடு நாம் ஆலோசனை செய்து கொண்டிருந்தால் போதும், நாம் தேவனோடு நடந்து கொண்டிருக்கிறோம், சஞ்சரித்து கொண்டிருக்கிறோம். அப்போ தேவனுடைய வார்த்தையை நம்ம இருதயத்தில் சிந்தித்து தியானித்து கொண்டு நம்ம வேலைகளை செஞ்சுட்டே இருந்தோம்னா, அந்த தேவனுடைய வார்த்தை யாருடையது? தேவனுடையது. தேவனுடைய வார்த்தை தேவனுடையது. அதை நம்முடைய இருதயத்தில் வச்சு சிந்திக்கும் போது என்ன ஆகுது? அந்த வார்த்தையினுடைய மறைபொருள் என்னங்கிறது நம்மளுக்கு புரியுது. அப்போ இது யார் புரிய வைக்கிறார்னா, தேவ ஆவியானவர் நம்மளுக்கு அந்த காரியங்களை புரிய வைக்கிறார். அப்போ அந்த காரியத்தை புரியும் போது உடனே பதில் கேட்டு உடனே நம்ம புரிஞ்சிட முடியுமா? இப்போ ஒரு ஆள்கிட்ட ஒரு சந்தேகம் கேட்குறான். சந்தேகம் கேட்கும்போது அவர் என்ன பண்ணுவார்? சரி வாங்க அப்படியே கொஞ்சம் நடந்து போய் அப்படியே நாம் சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் நடந்து போய் அந்த வார்த்தைகளையே பேசிகிட்டே போகும்போது என்னன்னா, அந்த வார்த்தை நம்மளுக்கு புரியும். அப்போ அதே மாதிரி தேவனுடைய வார்த்தையோடு சஞ்சரிக்கிறது அப்படின்னு சொன்னால், அது தேவனுடைய ஆவியோடு சஞ்சரிக்கிற காரியம். அப்போ தேவனுடைய வார்த்தைகளோடு நாம் சிந்தித்து தியானித்து நாம் செய்து கொண்டிருக்க பொழுது தேவனுடைய ஆவி அந்த வார்த்தைகளிலே மறைக்கப்பட்டிருக்கிற காரியத்தை நம்மளுக்கு வெளிப்படுத்தும். அப்படி இருக்கும்போது நாம் இந்த வார்த்தையில் மறைக்கப்பட்டிருக்கிற காரியம் என்ன அப்படிங்கிறத ஜனங்களுக்கு புரியும்படியாக சொல்ல முடியும். அப்போ என்ன, ஜனங்கள் தேவனுடைய வார்த்தையை புரிஞ்சுட்டாங்கன்னா முதல் செய்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, தங்களுடைய பொல்லாப்பை விட்டு முதலாவது மனம் திரும்புவார்கள். ஒருத்தர் மனம் திரும்புறதுக்கு ஆரம்பத்தில் தேவையான காரியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆண்டவரும் பாவத்தை மன்னிச்சிட்டார், இரக்கமாக இருந்து உண்மையில் அன்பு கூர்ந்தார் அப்படின்னாலாம் சொன்னால் அவன் பாவத்திலேருந்து மனம் திரும்ப மாட்டான். என்றைக்கு தன்னுடைய ஆத்மாவுக்கு புரியாத காரியங்கள், தன்னுடைய இருதயத்துக்கு புரியாத காரியங்கள், தேவனுடைய வார்த்தையிலிருந்து தன்னுடைய ஆத்மாவுக்கு புரியாத காரியங்கள் வந்து தேவனுடைய வார்த்தையிலிருந்து புரிகிறதோ அன்றைக்கு தான் அவன் மனம் திரும்புவான். இல்லாட்டினா அவனுக்குன்னு ஒரு வழியை வச்சுக்கிட்டு அவன் போயிட்டே இருப்பான். அப்போ தேவனுடைய வார்த்தையை இருதயத்தில் புரியும் பொழுது அல்லது ஏற்றுக்கொள்ளும் பொழுது அங்கே தேவனுடைய வழி வந்து ஆரம்பமாகிறது. அப்போ தேவனுடைய வழி ஆரம்பமாகும் போது மனுஷன் என்ன பண்ணுவானா, தன்னுடைய வழியை விட்டு விலகிடுவான். அப்போ இன்றைக்கு ஒவ்வொருவரும் மனம் திரும்பாமல் இருக்கிறது காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவங்க அவங்களுக்கு ஒரு வழியை போட்டு வச்சுருக்காங்க. அப்போ அந்த வழியிலிருந்து தேவனுடைய வழியை எப்படி போதிக்கிறதுனா, தேவனுடைய வார்த்தையை ஒவ்வொருவரும் புரிவதற்கேற்றவாறு, இருதயத்துக்கு ஏற்றவாறு, அல்லது அவருடைய கேள்விகளுக்கு ஏற்றவாறு அதை சொல்லி புரிய வைக்கணும். அப்போ சிந்தித்து தியானித்தாதான் கேள்வியை மாற்றி மாற்றி கேட்டாலும் அது பதில் சொல்ல முடியும். மனப்பாடமாக படிச்சுட்டு வந்துட்டோம்னா எல்லா கேள்விக்கும் ஒரே பதில் தான் வந்துக்கிட்டுருக்கும். ஆனால் ஊழியக்காரங்க அப்படி இல்லாமல் தேவனுடைய வார்த்தையை சிந்திக்கும் போது அவர்கள் கேள்வி கேட்கறதுக்கு ஏற்றவாறு பதில் சொல்ல முடியும். அப்போ இந்த மாதிரி தேவனுடைய வார்த்தையை சொல்லாமல் இன்றைக்கு அநேக தேவனுடைய உடன்படிக்கையிலேருந்து வழிவிலகும் போது என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, அநேக ஜனங்களை வேதத்தை குறித்து இடர பண்ணுகிறார்கள். ஜனங்களை ஒன்று நினச்சிட்டு இருப்பாங்க, ஊழியக்காரன் ஒன்று சொல்லுவான். அப்போ என்னான்னு கேட்டிங்கன்னா, ஜனங்கள் வந்து இடறி போகிறாங்க. அவர்கள் விசுவாசத்தில் இடறுவதற்கு இந்த தேவனுடைய வார்த்தை ஒரு காரணமாக அமைகிறது. அப்போ ஞானமுள்ள வார்த்தை வந்ததுன்னா விசுவாசத்தில் உறுதியாக இருப்பாங்க. ஞானம் இல்லாத வார்த்தைகளை, அர்த்தம் இல்லாத வார்த்தைகளை, உபயோகம் இல்லாத வார்த்தைகளை அல்லது ஊர்க்கதைகளை பிரசங்கமாக பண்ணி இது தேவனுடைய சத்தியம் தேவனுடைய வார்த்தைன்னு சொல்லி போகும்போது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஜனங்கள் எதிர்பார்ப்புக்கு நேர் எதிராக இருக்கிறதுனால அவர்கள் எல்லாருமே விசுவாசத்தில் இடறி விடுகிறார்கள். அப்போ இன்றைக்கு ஜனங்களை இடற பண்ணுவதற்கு யார் மூல காரணம்னு கேட்டிங்கன்னா, தேவனுடைய ஊழியக்காரன், தேவனுடைய வார்த்தையை ஆலோசித்து சிந்தித்து ஞானமாய் பேசாவிட்டால் அவர்கள் ஜனங்களை இடறுவதற்கு ஒரு மூல காரணமாக இருக்கிறார்கள். அப்போ இந்த இடரும் போது என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, ஜனங்கள் இடையிடுவாங்க. ஜனங்கள் இடறதுக்கப்புறம் ஜனங்கள் வந்து ஏதாவது ஒரு பரிசு கொடுப்பாங்க ஊழியக்காரனுக்கு. என்ன பரிசு கொடுப்பாங்க? ஜனங்கள் இடறி போயிட்டாங்கன்னா ஜனங்கள் வந்து என்ன நினைப்பாங்கன்னா, இந்த ஊழியக்காரனுக்கு ஒன்றும் தெரியாது. அப்படின்னா ஊழியக்காரன் எல்லாருக்கும் முன்பாக அற்புதம் நீசனமாக மதிக்கப்படுகிறார். ஊழியக்காரனா? ஆமாம், ஞாயிற்றுக்கிழமை கொஞ்ச நேரம் பேசுவார், அப்புறம் அவ்வளோதான். ஆமாம், வீட்டு வீட்டில் போய் ஊரே சுற்றி இந்த கதை என்னாச்சு, அந்த கதை என்னாச்சு, இதே தான் பேசிகிட்டு இருப்பார். வேதத்தை இல்லாமல் இருக்கிற வேற காரியம் வருமானம் தனக்கு என்ன வருங்கிறத பார்த்துக்கிட்டு அந்த காரியத்தையே சுற்றிட்டு இருப்பார். அப்புறம் ஞாயிற்றுக்கிழமை காலையில் பார்த்தீங்கன்னா 4 மணிக்கு எழுந்திரிச்சு ஜெபம் பண்ணேன், ஆண்டவர் எனக்கு சத்தியம் கொடுத்தார், வெளிப்பாடு கொடுத்தார் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கதையை சொல்லுவார். ஆனால் ஜனங்களுக்கு புரியும்னா புரியாது. அப்போ எல்லாருடைய இருதயத்திலையும் தேவனுடைய வார்த்தை இருக்கிறது, எல்லாருடைய கையிலையும் பைபிள் இருக்கிறது, அவங்களும் வாசித்து சிந்தித்து கொஞ்சமாவது பார்ப்பாங்கன்னு ஊழியக்காரன் நினைக்கணும். அதை நினைக்காம தனக்கு என்னென்ன தெரியுதோ அதெல்லாம் தரிசனம் வெளிப்பாடு தான். இப்படி ஆகும்போது ஜனங்கள் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஊழியக்காரர்களை அல்லது தேவனுடைய வார்த்தைகளை மற்றவர்களுக்கு கொடுக்கிறவர்களை செல்லா காசாக மதிக்கிறாங்க. இவருக்கு எதுக்கு காணிக்க, இவருக்கு எதுக்கு தசம் பாகம், இவருக்கு எதுக்கு மரியாதை அப்படின்னா ஒரு அற்புதம் நீசருமாக சாதாரண மனுஷனை விட ரொம்ப கேவலமாக மதிக்கிறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, தேவனுடைய வார்த்தையை ஜனங்களுக்கு கொடுக்கல. அப்படின்னா என்ன காரணத்திற்காக தேவன் அந்த பகுதியில் ஒரு ஊழியக்காரனை வச்சிருக்காரோ அந்த மனுஷன் அந்த வேலையை கண்டிப்பாக செய்யணும். ஆனால் அந்த பகுதியிலிருந்து காணிக்க வருதோ அல்லது போஷிக்கப்படுகிறானோ இல்லையோ, தேவனுடைய வேலையை சரியாக செய்து கொண்டு இருக்க வேண்டும். ஆனால் அப்படி செய்கிற சமயத்தில் அந்த பகுதியில் வந்து எந்த நன்மையும் வராமல் இருந்தாலும், தூரமான இடங்கள்லேருந்து நம்மளுக்கு அறியாதவங்க, இந்த பகுதிக்கே தெரியாத ஜனங்கள் நம்மளுக்கு தூரமான இடங்கள்லேருந்து நம்மளுக்கு அநேக பேர் உதவி செய்வாங்க. அப்போது இன்றைக்கு இருக்கிற ஊழியக்காரனுடைய நிலைமை என்னன்னு கேட்டிங்கன்னா, எனக்கு வெளியிலேருந்து எவ்வளோ வந்தாலும் பத்தாது, இந்த ஜனங்கிட்ட எனக்கு காசு வேணும், எனக்கு இவங்கிட்ட தசம்பாக வேணும், காணிக்க வேணும் அப்படின்னா வந்து ஆண்டவர் அதை செய்ய மாட்டார். அப்போ ஒவ்வொருவருக்கும் தேவன் கொடுத்த கற்பனைகளும் பிரமாணம் இருக்குது, அதை வந்து ஜனங்களுக்கு அதை தெரிவிக்கணும், ஜனங்களுக்கு அதை புரிய வைக்கணும். தேவனுடைய வார்த்தைகள் என்ன, தேவனுடைய ஆலோசனை என்ன, தேவனுடைய வார்த்தையினுடைய மறைப்பொருள்கள் என்ன அப்படிங்கிறத சொல்லும்போது அவர்கள் தேவனுடைய வார்த்தையை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளும்போது தான் அவர்கள் சந்தோஷமாக தேவனுடைய ஊழியக்காரனுக்கு செய்ய வேண்டிய மரியாதையை செய்வாங்க. இந்த விசுவாசத்தில் இடறி போயாச்சுன்னா என்ன பண்ணுவாங்க? ஆமாம், அவர் கிடக்கிறாரு, அவருக்கு இதே தான் குழப்பு. எப்போ பார் வீட்டு கூட்டம் வைக்கணும், தசம்பாக காணிக்க சர்ச்சு கட்டணும், அதுக்கு டொனேஷன் கேட்குறாரு, இப்படி டொனேஷனாக கேட்டு அலைஞ்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஜனங்க வந்து ரொம்ப கேவலமாக பேசுவாங்க. அப்போ இன்றைக்கு தேவனுடைய வார்த்தையை ஜனங்களுக்கு கொடுக்கும் பொழுது மதிப்பு மரியாதை எல்லாமே தானாக வரும். மல்கியா 2:1-3 வாசிப்போம். என்ன சொல்றாருன்னா, இந்த கட்டளை உங்களுக்குரியது, நீங்க என்ன பண்ணணும், முதலாவது தேவனுடைய நாமத்துக்கு மகிமையை செலுத்தணும். இன்னைக்கு அந்த இதை கிடையாது. தேவன் என்னை இம்மட்டு மடி நடத்தி கொண்டு வந்தார், எல்லா நேரத்திலும் என்னோடு கூட இருந்தார், தேவனுடைய கரம் என்னை தாங்கினது அப்படின்னு சொல்கிற மனப்பக்குவம் வந்து இன்னைக்கு இல்லை. நான் 5 வருஷம் படித்தேன், 2 வருஷம் படித்தேன், அதனால் எனக்கு இந்த பகுதியில் எனக்கு ஊழியத்துக்கு அலாட்மெண்ட் ஆகிருக்கு, இந்த பகுதி எல்லாம் எனக்கு தான் சொந்தம், இங்கிருந்து யாருமே வந்து வேற பகுதிக்கு சர்ச்சுக்கு போகக்கூடாது, இந்த பகுதியில் இருக்கிறவங்க எல்லாருமே இங்கே தான் வரணும், இது என்னுடைய பங்கு அப்படின்னு சொல்லி இந்த பூமிக்குரிய காரியங்களையுமே சிந்திச்சு போகும்போது பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ஆசீர்வாதம் இல்லை. அப்போ தேவனுக்கு மகிமை செலுத்தாமல் என்னுடைய அறிவினால், என்னுடைய திறமையினால், என்னுடைய சாமர்த்தியத்தினால நான் வந்து இப்படி வந்தேன் அப்படின்னு நினைக்கும்போது அங்கே தேவனுக்கு மகிமை போகாமல் சரி நீ என் ஊழியக்காரன் ஆகிக்கிறியா ஆகிக்கோ அப்படின்னு சொல்லி ஆண்டவரே விட்டுறாரு. சிந்தியாமலும் நான் உங்களுக்குள்ளே இல்லை உங்கள் இதை சிந்தியாமல் போனால், ஆமாம் சாபத்தை அனுப்பிய சாபனை எப்படின்னு கேட்டீங்கன்னா ஏற்கனவே இருக்கிற ஆசீர்வாதத்தையும் சாபமாக்குவேன். சாபம் வர்றது வேற, ஏற்கனவே இருக்கிற ஆசீர்வாதத்தையும் சாபமாக மாற்றுறது வேற. அப்படின்னா டபுள் சாபம் வருது, புது சாபம் வந்துக்கிட்டு இருக்குது, ஏற்கனவே இருக்கிற ஆசீர்வாதமும் சாபமாக மாறுது, அப்போ டபுள் சாபம் வருது. சபித்தேன் என்று கர்த்தர் சொல்கிறார், இதோ நான் உங்களுடைய பயிரை கெடுத்து உங்கள் பண்டிகையின் சாணியே உங்கள் முகங்கள் மேல் இறைப்பேன். பயிரை கெடுத்துன்னு என்ன அர்த்தம்? ஆஹா இல்லை, பயிரை கெடுத்து பயிர் நிலம், ஊழிய களம், ஊழியத்தில் விளைஞ்சது ஊழிய களம், ஆசீர்வாதத்தை பயிர் நிலம்னா பயிர் நிலத்தில் என்ன விளையும், நல்லா நெல் தானியமெல்லாம் விளைஞ்சால் அது வந்து ஊழியக்காரனுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கும். அப்போ அந்த நிலம் கெட்டு போச்சுன்னா அப்படின்னா அந்த பகுதியில் இருக்கிற மக்கள் அந்த மக்களையும் ஆண்டவர் வந்து திசை திருப்பி விட்டுருவார். இப்படியாக இன்றைக்கு நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஊழியங்கிறது வந்து ஒரு ஆதாய தொழில், அது ஒரு வருமான மார்க்கம் அப்படின்னு சொல்லி நினச்சி வரும்போது அங்கே ஒன்றுமே கிடைக்காது. ஆனால் விசுவாசத்திலிருந்து எந்த பகுதியில் இருந்தாலும் சரி, ஆண்டவர் என்னை போஷித்தாலும் சரி போஷிக்காமல் போனாலும் சரி, நான் இருந்து அன்றன்று தேவையில் எனக்கு தேவன் சந்தித்தால் போதும் சொல்லி இருக்கும்போது ஒவ்வொரு நாளும் புது புது ஆசீர்வாதம் வந்துக்கிட்டே இருக்கும். அப்போ ஊழியக்காரங்க வந்து நீண்ட நாள் வாழணும், நிறைய ஆத்மா இருக்கணும், பெரிய சபையாக கட்டணும், என்னுடைய பேர் புகழும் வந்து எல்லா இடத்துக்கும் போகணும், பெரிய கன்வென்ஷன் நடத்தணும் அப்படின்னு நினைக்கிறது வந்து ரொம்ப தவறான காரியம். ஒவ்வொரு ஊழியக்காரனையும் ஒவ்வொரு பகுதியில் தேவன் வச்சிருக்கிறான், எதுக்குன்னா அந்த பகுதியில் அவனுக்கு உண்டான வேலை இருக்குது, ஒரு பொறுப்பு ஒப்பு கொடுத்துருக்கார், அந்த வேலையை செய்கிறதுக்கு பார்க்கணும். அதை விட்டு போட்டு அங்கே அவர் மாதிரி இருக்கணும், இவர் மாதிரி இருக்கணும், இப்படி பிரசங்கம் பண்ணணும், இப்படி நாம் செய்யணும் அப்படின்னு நம்மளே மனக்கோட்டை கட்டும்போது என்னன்னு கேட்டிங்கன்னா அது தேவனுடைய திட்டத்துக்கு விரோதமாக இருக்கிறது. அதனால் நம்ம ஊழியக்க தேவனுடைய திட்டத்தை அறியாமல் அல்லது தேவனுக்கு மகிமை செலுத்தாமல் தேவனுடைய காரியங்களை சிந்திக்காமல் இருக்கும் பொழுது சாபமும் வருது ஆசீர்வாதமும் சாபமாக மாறுது. இன்றைக்கி நிறைய பேர் ஊழியத்தை விட்டு ஓடுறதுக்கு உண்டான காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா இதுதான், ஊழியனா அப்படி வெள்ளை வெள்ளையும் போட்டு ஒரு பைபிள் ஒன்று எடுத்துகிட்டு ஒரு பைக் ஒன்று எடுத்துகிட்டு அப்படியே கிளம்பி போகிறதில்லை, நிறைய பேர் அதான் நினச்சிட்ருக்காங்க. ஆனால் ஊழியக்காரன் செய்கிற வேலையை பார்த்தாச்சுன்னா மற்றவங்க நினைக்கணும் எதுக்கு தான் வந்து இப்படி கஷ்டமான வேலைக்கு வந்திருக்காங்களோ, மற்றவங்களாம் கஷ்டப்படுறோம், எல்லோரும் நினச்சிக்கிறாங்க வீட்டில் சும்மா தானே இருக்காங்க அவங்க அப்படின்னு ஊழியக்காரங்க. ஆனால் உட்காந்து ஆண்டவர் சமூகத்தில் காத்திருந்து சிந்தித்து தியானித்து ஒரு காரியத்தை கண்டுபிடிக்கிறதுக்குள்ளே இந்த கல் உடைக்கிறான் பாருங்க, அவன் கூட கல்லை ஒரு 10 அடியில் அடித்து அந்த கல்லை உடைச்சிருவான். ஆனால் தேவனுடைய வார்த்தையில் மறைக்கப்பட்டிருக்கிற காரியத்தை புரிய வைக்கிறதுக்கு அந்த வார்த்தையை சிந்தித்து தியானித்து உடச்சி பல துண்டாக பிரித்து 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 அதை சிந்திக்கும் போது தான் அது வந்து கிடைக்கும். அப்போ கல்லை உடைக்கிறவனை கூப்பிட்டு ஏப்பா இந்தோடைய வார்த்தையை கொஞ்சம் சிந்தித்து இது என்னங்கிற அர்த்தம் சொல்லுன்னு சொல்லி கேட்டால் எனக்கு என்னங்க 10 அடி அடித்து அந்த கல் உடஞ்சிரும், இதையே வந்து ஒரு நாள் முழுதும் உட்காந்து சிந்தித்து நான் யோசனை பண்ணாலும் எனக்கு மண்டைக்கே வர மாட்டேங்குது, இது அதை விட ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்ட்டு அவன் ஓடி போயிடுவான். அப்போ அதான் வந்து தேவனுடைய வார்த்தை கண்மலையை இரண்டாக பிளக்கிறது அப்படின்னா ரொம்ப கடினமான வார்த்தைகளை தேவனுடைய வார்த்தை சிந்தித்து தியானிக்கும் போது அது எப்பேற்பட்ட கல் மனசையும் அது உடைக்கும். இப்போ அந்த கல் மனசை உடைக்கிற வார்த்தை தேவனுடைய வார்த்தையில் இருக்கிற ரகசியங்களை கண்டுபிடிக்கிறதுக்கு நாம் சிந்தித்து தியானித்து போராடிட்டு இருந்தோம்னா எப்பேற்பட்ட மறைக்கப்பட்ட ரகசியமானாலும் சரி அதை தேவன் வெளிப்படுத்தி கொடுப்பார். அப்போது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வேலை இருக்குது. நிறைய பேர் வேலை செஞ்சுட்டு இருந்துட்டு ஊழியத்துக்கு வந்திருப்பாங்க, நிறைய பேர் வேலை கிடைக்காமல் இருந்து ஊழியத்துக்கு வந்திருப்பாங்க. அதை வந்து அவங்களுடைய வாழ்க்கை பாதையில் பார்க்கலாம். வேலை கிடைக்கலன்னு ஊழியத்துக்கு வந்தாச்சுன்னா ஒன்றுமே தெரியாது, ஓ ஊழியனா இப்படித்தானா இப்படித்தானா அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் அப்படியே பழகிட்டே இருப்பாங்க. ஆனால் வேலை செஞ்சுட்டு ஊழியத்துக்கு வந்தவங்க பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு காரியங்களை திறமையாக செஞ்சவங்களாக இருப்பாங்க. அப்போ ஊழியம் பார்த்தீங்கன்னா ஊழியமும் அதே மாதிரி ஒரு ஒழுக்கமாக இருக்கணும், முறையாக செய்யணும், அப்போ தான் நம்மளுக்கு இதில் ஒரு ஆசீர்வாதம் கிடைக்கும். இப்போ வேலை செய்கிற இடத்துல தப்பு தப்பாக வேலை செஞ்சு முதலாளிக்கு லாபத்துக்கு கொடுத்தோம்னா தான் அந்த ஆள் நம்மளுக்கு மாதம் மாதம் சம்பளம் ஏற்றுவான். முதலாளிக்கு நம்ம நஷ்டம் ஏற்படுத்தினா நம்மளுக்கு எப்படி சம்பளம் ஏறும்? ஏறாது. நீ போய் வேறு பக்கம் இங்கே வேலை செய்யணும்னு துரத்தி விட்டுவோம். அங்கே போனால் அங்கே அவ்வளோ சம்பளம் கொடுத்தாங்கன்னா உங்கள் வேலைக்கு இவ்வளோ தான் சம்பளம் கொடுக்க முடியுன்னு உடனே 100 ரூபா கடுத்த இடத்துல என்ன செய்வாங்க, 10 ரூபா தான் அவங்க கொடுப்பாங்க. அப்படியெல்லாம் நடக்குது. அப்போ தேவனுடைய சமூகத்தில் நம்ம தேவனுடைய வேலையை ஒழுங்காக செஞ்சாதான் அதற்குண்டான கூலியை தேவன் தருவான். தேவனுடைய வேலையை செய்யாமல் என்னமோ இதை பேசினோம்னா நம்மளுக்கு கொஞ்சம் அப்படி இப்படி கொஞ்சம் கிடைக்கும். இது முடிஞ்சோன்னா மற்ற திங்கக்கிழமையிலேருந்து சனிக்கிழமை வரைக்கும் வேற அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணோம்னா நம்ம அப்படியே வாழ்க்கையில் சரியாயிடலாம் அப்படின்னா முடியாது. கூலியும் செஞ்சுட்டு அது அவங்களுக்கு அவ்வளோதான், இது மேலே அவங்களுக்கு இஷ்டம் இல்லை. ஆ இஷ்டம் இல்லாதனால அங்கே அதுக்கு போயிட்டாங்க. அதுக்கு நாம் என்ன பண்ண முடியும்? திருப்பியும் இந்த மாதிரி அளவு வேலையை செஞ்சுட்டு திருப்பியும் ஊழியத்துக்கு வந்தாலும் வருவாங்க, சொல்ல முடியாது. ஆண்டவர் எப்படி மாற்றுவார்? சரி, அது எப்படி, அது அவங்கவுங்கள்ட்ட பிரியம். அப்போ தேவனுடைய நாமத்துக்கு மகிமை செலுத்தி தேவனுடைய வார்த்தைகளை சிந்தித்து தியானித்தாதான் தேவனுடைய ஆசீர்வாதம் இருக்கும். அப்போ ஒரு ஆள் வந்து இடறி போகிறது எப்படி, அநேகர் இடறி போகிறது எப்படி? அப்போ அநேகர் இடறி போனால் அது தேவனுடைய நாமத்துக்கு ரொம்ப நல்லா இல்லாத ஒரு காரியம். அப்போ அதுக்கு அநேகரை இடற வைக்கிறான் பாருங்கள், அந்த ஆளை முதல்ல தூக்கியாச்சுன்னா ஜனங்களாவது நல்லா இருப்பாங்க, ஒரு ஆள் தான் இடறி போவோம். அப்போ தேவனுடைய கோப்பாக்கிட்ட வந்து தேவனுடைய வார்த்தையை ஒழுங்காக கொடுக்காம ஏனோ தானோன்னு சொல்லிட்டு பேசுகிறவங்களுக்கு அதிகமான நியாயத்திற்கு வருது. நியாயாதிபதிகள் 5:9-11 வரை வாசிப்போம். நியாயாதிபதிகள் 5:9-11 வரை.
ஜனங்களுக்குள்ளே தங்களை மனப்பூர்வமாய் ஒப்புக்கொடுத்த இஸ்ரவேலின் அதிபதிகளை என் இருதயம் நாடுகிறது. கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள். வெள்ளை கழுதைகளின் மேல் ஏறுகிறவர்களே, நியாயஸ்தலத்தில் வீற்றிருக்கிறவர்களே, வழியில் நடக்கிறவர்களே, இதை பிரஸ்தாபியுங்கள். தண்ணீர் மொண்டு கொள்ளும் இடங்களில் வீரரின் இறைச்சலுக்கு நீங்கினவர்கள் அங்கே கர்த்தர் நீதி நியாயங்களையும் அவர் இஸ்ரவேலில் உள்ள நமது கிராமங்களுக்கு செய்த நீதி நியாயங்களுமே பிரஸ்தாபப்படுத்துவார்கள். அது முதல் கர்த்தரின் ஜனங்கள் ஒளிமுக வாசல்களிலே போய் இறங்குவார்கள்.
போதும். இங்க பாத்தீங்கன்னா ஜனங்களுக்குள்ளே தங்களை மனப்பூர்வமாய் ஒப்பு கொடுத்த இஸ்ரவேலின் அதிபதிகளை இறுதியம் நாடுகிறது அப்படின்னா முழுவதும் ஆவி ஆத்மா சரீரம். அப்போ தேவனுடைய இருதயம் நாடுகிறதுனா அப்போ அவர் எண்ணத்தை பார்த்து ஆண்டவர் ஒரு மனுஷனை சிநேகிச்சிருக்காரு அப்படின்னா அந்த மனுஷனுடைய இருதயமும் தேவனுடைய இருதயத்து கூட இணைந்திருக்கிறது அப்படின்னா மனப்பூர்வமாய் தேவனுடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு மனப்பூர்வமாக முழு மனதோடு தேவனுடைய ஊழியத்திற்கென்று வந்த ஜனங்களை இப்படி ஆண்டவர் சொல்கிறார். என்னுடைய இருதயம் இப்படிப்பட்டவங்கள தான் நாடுது. தேவனுடைய வார்த்தையை வாய்க்கு மட்டும் சமீபமாக வச்சுட்டு இருதயத்துக்கு தூரமாக இருக்கிறவங்கள என்னுடைய இருதயம் நாடலை. அப்போ இருதயத்திலையும் தேவனுடைய வார்த்தை சமீபமாக இருக்கணும். அப்படிப்பட்டவர்களை உடைய இருதயம் என்னை நாடுகிறது. வெள்ளை கழுதியின் மேல் ஏறுகிறவர்களே, இங்கே தான் ஒயிட் அண்ட் ஒயிட் யூனிஃபார்ம் போடுறவங்களே, நியாயஸ்தலத்தில் வீட்டிருக்கிறவர்களே, அநேகருக்கு நியாயம் சொல்கிறாங்களே, நியாயஸ்தானத்தில் வீட்டிருக்கிறவர்களே அப்படின்னா எல்லாத்துக்கும் நியாயம் சொல்கிறவங்களே, இதை பிரஸ்தாபியுங்கள் அப்படின்னா இதை நீங்கள் எல்லாத்துக்கிட்டையும் சொல்லுங்கள். ஆண்டவருடைய இருதயம் யாரை நாடுகிறங்கிறத நீங்கள் சொல்லுங்கள். தேவனுடைய வார்த்தையோடு நம்முடைய இருதயம் நெருங்கி இருந்தால்தான் தேவனுடைய இருதயம் நம்மை நாடி வரும். இல்லைன்னா ஆண்டவர் நம்மளுடைய எந்த காரியத்தையும் பார்க்க மாட்டார். எழுத்தின்படி வெள்ளக்கிறது இல்லை, இது ஆவிக்குரிய அர்த்தம். அது தண்ணீர் மொண்டு கொள்ளும் இடங்களில் விர்வீரன் இறைச்சலுக்கு நீங்கினவர்கள் அங்கே கர்த்தர் நியாயங்களையும் இஸ்ரவேலின் தமது கிராமங்களுக்கு செய்த நீதி நியாயங்களையுமே பிரஸ்தாபப்படுத்துவார்கள். இப்போ தண்ணீர் மொண்டு கொள்ளும் இடம்னா எது? ஆமாம், எரேமியா 14 ஒன்னுலேருந்து 4 வரை வாசிப்போம் பார்ப்போம்.
ஆ, மழை தாழ்ச்சியை குறித்து எரேமியாவுக்கு கர்த்தருடைய வசனம். யூதா துக்கிக்கிறது, அதன் வாசல்கள் பலனற்று கிடக்கிறது, தரை மட்டும் குனிந்து கருகருத்து திரிகிறார்கள், எருசலேமின் கூக்குரல் எழும்புகிறது, அவர்களில் பிரபலமானவர்கள் தங்கள் சிறுவர்களை தண்ணீருக்கு அனுப்புகிறார்கள்.
ஆ, போதும் போதும். எருசலேம்னா இன்னைக்கு இருக்கிற கிறிஸ்தவங்க. ஆ, பிரபலமானவர்கள் தங்கள் சிறுவர்களை தண்ணீருக்கு அனுப்புறார்கள்னா என்ன அர்த்தம்? ரொம்ப பிரபலமான ஊழியக்காரங்க, தங்களுடைய சொந்த பிள்ளையில இவனும் பெரிய ஊழியக்காரனாட்டு தண்ணீர் மொண்டு கொள்ளும் இடங்கள் அப்படின்னா பைபிள் காலேஜ், நீ போய் அமெரிக்காவுக்கு படிச்சுட்டு வா, லண்டன்ல போய் படிச்சுட்டு வா அப்படின்னு அனுப்புறது. அதுக்கப்புறம்
அவர்கள் போய், இவர்கள் பள்ளங்களுக்கு போய் தண்ணீரை காணாமல் வெறும் பாத்திரங்களோட திரும்பி வருகிறார்.
என்னன்னு கேட்டீங்கன்னா அங்கே போனன்னா தண்ணி இல்லை, பாத்திரம் மட்டும் இருக்குது. பாத்திரம்னா என்ன? பட்டம் பதவி இருக்குது, உள்ள சரக்கு இல்லை. திரும்பி வருகிறார்கள்.
அதுக்கு இருக்கு, ஆனா இவனுக்கு இல்லை.
தண்ணி இல்லை, அங்கே தண்ணி எடுக்கிறதுல போட்டி எங்க, அதான் பிரச்சனையா? தண்ணீர் இல்லையே, அங்கே இருந்தால் தானே பாத்திரத்தில் எடுத்துகிட்டு வர்றக்கு, தண்ணியே இல்லையே. போட்டி இருக்குது கரெக்டு, போட்டி இருந்தாலும் தண்ணி கிடைக்கணும்ல. போட்டி இருக்குது கரெக்டு, போட்டியில் தண்ணி கிடைச்சா நம்மளுக்கு பரவாயில்லையே, தண்ணியே இல்லாத இடத்துல போட்டினா எப்படி இருக்கும்? அதுக்கப்புறம் வெறும் பாத்திரத்தோடு திரும்பி வருகிறார்கள். ஏதாவது பைபிள் ஒன்று கேட்டோம்னா இதுக்கு தான் நீ அமெரிக்காவுக்கு போனையா, படிப்பு இருக்குது சரக்கு இல்லையே அப்படின்னு ஊழியத்தில் தெரிஞ்சுக்கலாம். ஆமாம், வர்றதுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா அங்கே இல்லை. ஆமாம்,
தேசத்தின் மேல் மழை இல்லாததுனால் தரை வெடித்திருக்கிறது,
அப்படின்னா ஊழியம் செய்கிறவங்க என்ன போனாலும் ஒரு ஆசீர்வாதம் கிடைக்க மாட்டேங்குது. இன்னைக்கு வேறுதா தானே ஆண்டவர் அப்போ தானே மழையை கொடுப்பார். இங்கே உட்காந்து பொழுதன்னைக்கு தூங்குறது, அப்புறம் எப்படி வெள்ளாமல் விளையும் அப்படின்னா விசுவாசிகள் எப்படி வளருவாங்க? ஏதாவது ஒரு வேலை செய்யணும், தேவனுடைய காரியங்களை எப்படியாவது ஜனங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும். அது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். அதை விட்டு போட்டு உட்காந்து ஜெபம் பண்ணிட்டு இருந்து பைபிள் வாசிச்சுட்டே இருந்தால் எப்படி காரியம் நடக்கும்? பைபிள் வாசிக்கிறவங்க கொஞ்சம் பேசணும், கேள்வி பல மாதிரி கேட்பாங்க, அவங்களுக்கு கேள்வி கேட்ட மாதிரி பதில் சொல்லணும். ஏழை ஜனங்களை பார்க்கும்போது அவங்களுக்கு உதவி செய்யணும், புறஜாதிகளை பார்க்கும்போது அவங்களுக்கு ஏற்ற மாதிரி பேசணும். அப்போ தேவனுடைய அன்பை வந்து எப்படியாவது ஒரு விதத்தில் வந்து மற்றவர்களுக்கு நாம் தெரியப்படுத்துகிறோம். அதை விட்டு போட்டு நான் ஞாயிற்றுக்கிழமை தான் பேசுவேன், இடையிலெல்லாம் வந்தாச்சுன்னா நான் பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லி உட்காந்துருந்தோம்னா ஒரு காரியம் நடக்காது. அப்போது இப்படி தண்ணீர் மொண்டு கொள்ற இடத்துல போயிட்டு தண்ணி கிடைக்காமல் வெறும் பாத்திரத்தோடு வர்றான். இங்கே வந்தாச்சுன்னா பஞ்சம்னால பஞ்சம், பயங்கரமான வசன பஞ்சம், தர வெடிச்சிருக்குது அப்படின்னா ஊழியத்தில் பிரிவு, சபையிலேருந்து பிரிஞ்சு பிரிஞ்சு ஓடுறானுங்க. பயிர் செய்கிறவர்கள் வெட்டி நாணுகிறார்கள் அப்படின்னா ஊழியம் செய்கிறவங்க கேவலப்பட்டு எல்லா இடங்களையும்
கொள்ளுகிறார்.
ஆமாம், எங்கே போனாலும் ஒரு மதிப்பு மரியாதை இல்லாமல் ஒரு செல்லா காசாக வந்து மாறிட்டாங்க. அப்போது இப்படி இருக்கிற சமயத்தில் எப்படி வந்து தண்ணீர் மொண்டு கொள்கிற இடத்துல போயிட்டு இப்படி பிரச்சனை வந்தாச்சு? ஆனால் இங்கே சொல்லியிருக்குது, தண்ணீர் மொண்டு கொள்ளும் இடங்களில் வில் வீரன் இறைச்சலுக்கு நீங்கினவர்கள் நியாயாதிபதிகள். போதும் போதும். அப்போ தண்ணி அங்கே பிடிக்கிற இடத்துல என்ன பிரச்சனை? ஏர்ச்சல் இருக்கு, சண்டை போடுறாங்க, அதனால பக்கத்தில் நெருங்க முடியல. வாயில தான் சண்டை போடுறாங்க, கரெக்டு, பக்கத்தில் நெருங்க முடியல. வாயில் வார்த்தை இல்லை, வார்த்தையில வந்து அம்பா தொடுக்கிறது, அப்படி போட்டி இருக்குதாங்க. அதனால வந்து பாத்திரம் இருக்குது, தண்ணி கிடைக்க மாட்டேங்குது. பக்கத்தில் எடுக்கிறதுக்கு போயாச்சுன்னா போட்டி இருக்குது. என்ன போட்டி அது சொல்லுங்க பாப்போம். ஆனால் இதுலேருந்து அந்த போட்டியிலேருந்து விலை இருக்கிறவனுக்கு பிரச்சனை இல்லை. ஆ கரெக்டு, நீ உனக்கு அதிகம் தெரியுமா எனக்கு அதிகம் தெரியுமா, உனக்கு நீ இந்த பட்டம் வச்சிருக்கிற, நான் இந்த பட்டம்
வச்சிருக்கிறேன்,
அது வந்து சின்ன பிரச்சனை. இது வந்து அப்படி கிடையாது, நான் தான் பெரிய ஆள், எனக்கு தான் அதிகமாக அப்படி தெரியும், அப்போ என்னை தான் முதல்ல பேசுறதுக்கு விடணும். என்னை தான் பேசக்கூடணும், அடுத்தவங்க பேசுனா நான் சம்மதிக்க மாட்டேன். நான் பேசும்போது வேறு யாரும் பேசக்கூடாது. கல்யாணத்துக்கு வந்தால் நான் மட்டும்தான் வருவேன், வேறு பாஸ்டர் கூப்பிட்டா நான் அந்த கல்யாணத்துக்கு வரமாட்டேன். கன்வென்ஷன் மூணு நாள் வச்சா மூணு நாள் நான் தான் பேசுகிறேன், ரெண்டாவது ஒரு பிரசங்க யாரும் நீங்கள் கூப்பிடக்கூடாது. இப்படி வில்வீரன் இறைச்சலுக்கு நீங்கினவர்கள் அப்படின்னா வாய் சண்டைக்கு நீங்கினவர்கள் அப்படி, நம்மளுக்கு எதுக்கு இந்த பழப்பு, பட்டம் வேண்டாம் பதிவும் வேண்டாம், அவங்களே பெரிய ஆளாக இருந்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி, யார் தேவனுடைய ஊழியத்திலிருந்து விலகி இருக்கிறாங்களோ அப்படின்னா பட்டம் பதவி வாய் சண்டை, நீ பெரிய ஆளா நான் பெரிய ஆளா, வார்த்தையிலே வந்து ஒவ்வொருத்தரை குத்திக்கிறதுலேருந்து நம்மளுக்கு இந்த வேலை வேண்டாம், நம்மளுக்கு தேவன் நன்மையை செய்வார், தேவன் ஆசீர்வாதம் கொடுப்பார், நாம் தேவனுடைய வார்த்தையை நாம் பேச முடியும், ஆனால் நாம் நன்மை செய்யணும், இந்த போட்டிக்கெல்லாம் நாம் இருக்கக்கூடாது அப்படின்னு, யார் செக்ரட்டரியாக இருக்கிறது, யார் வந்து காணிக்க காசு என்றது, யாருக்கு பாஸ்டருக்கு அடுத்தபடியாக மூப்பராக இருக்கிறது, இப்படிங்கிற போட்டி வந்து எல்லா இடத்துலையும் இருக்கும். இந்த பைபிள் ஸ்கூல் படிக்கிறதுக்கு போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அங்கேயும் அதே மாதிரி தான், யார் பெரிய பாஸ்டருடைய பையன், இவனுக்கு முதலிடம், அவனுக்கு முதலிடம், இப்படின்னு சொல்லிட்டு எங்கே போனாலும் சரி ஊழிய காரியங்களில் போட்டி அதிகமாக இருக்கும். ஆனால் இந்த எல்லா போட்டியிலிருந்து விலகி தேவனுடைய வார்த்தையை சிந்தித்து தியானித்து தேவனுடைய வார்த்தையில் மட்டும் இருந்தால் போதும், என்ன பண்ணுறாருன்னு கேட்டிங்கன்னா, அவர்கள் இஸ்ரவேலில் தமது கிராமங்களுக்கு செய்த நீதி நியாயங்களையுமே பிரசாகப்படுத்துவார்கள். அப்படின்னா கிராமங்களுக்கு செய்த நீதி நியாயங்கள் அதை வந்து ஜனங்களுக்கு பிரசாகப்படுத்துகிறாங்க, என்ன அர்த்தம்? அப்போ இதே இடத்துல பட்டணங்களுக்கு செய்த நீதி நியாயங்கள் போட்டால் எப்படி இருக்கும்? அப்படி சிந்திச்சோம்னா இந்த கிராமங்களுக்கு செய்த நீதி நியாயங்கள்னா என்ன நம்மளுக்கு தெரியும். அதில் அதில் ஆ சொல்லுங்க பிரதர். கிராமங்களுக்கு செய்த நீதி நியாயங்களை இந்த வில்வீரன் இறைச்சலுக்கு நீங்கினவர்கள் பிரசாகப்படுத்துவார்கள். அப்புறம் அது முதல் என்ன நடக்கும்
கேட்டீங்கன்னா
போய் இறங்குவார்கள். அப்படின்னா ஒளிமுக வாசல் என்னன்னு கேட்டீங்கன்னா அடிப்படையா இருக்கிற தேவனுடைய வார்த்தைகள். அப்போ ஜனங்கள் வந்து தேவனுடைய வார்த்தைக்கு வந்து சேரணும்னு சொன்னால் இந்த வேதத்தில் உள்ள கிராமங்களுக்கு செய்த நீதி நியாயங்களை பிரசாகப்படுத்தணும். அப்போ நீதி நியாயத்தை பிரசாகப்படுத்தணுங்கிறதுல அர்த்தம் வந்து நம்மளுக்கு புரிஞ்சிடுச்சு. ஆனால் அந்த கிராமங்களுக்கு செய்த நீதி நியாயங்களை வந்து புரியல, எப்படி இதைய உடச்சி இதனுடைய அர்த்தத்தை கண்டுபிடிக்கிறது? கொஞ்சம் சிந்தனை பண்ணி பாருங்கப்பா. அப்படியெல்லாம் இல்லை, அது இல்லை மெயினான அர்த்தம். இது கரெக்டாக பட்டணம் கிராமம்னா என்ன அர்த்தம்? எத்தனையோ காரணங்கள் இருக்குது, சரியான காரணங்கிறது ஒன்று இருக்கும். இல்லை அது போயிருக்குது, அது இல்லை. ஆ தீவுகள் எனக்கு வேண்டி காத்திருக்கும்.
ஆ
கரெக்டாக அதே தான் நாலு பேர்த்துக்கு பிரசங்கம் பண்ணால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பகுதியில் இருக்கிற ஜனங்களுக்கு தேவனுடைய வார்த்தை அறிவு. அதை விட்டு போட்டு நான் அங்கே பீச்சில் தான் பேசுனேன், நான் மவுண்ட் ரோட்டில் தான் பேசுனேன் அப்படின்னு இருந்தால் அவனுக்கு பேசுறதுக்கு வாய்ப்பே கிடைக்காது. அப்போ வேதத்தில் உள்ள ரகசியங்கள், ஒரு மனிதனுக்கு செய்த காரியங்கள், ரெண்டு மனிதனுக்கு, மூணு மனிதனுக்கு தேவன் செய்த நன்மைகளை எடுத்து அதே மாதிரி ஒரு குறிப்பிட்ட ஒன்று ரெண்டு பேர் ஜனங்கள் எங்கெங்கே கூடியிருக்காங்களோ அந்த பகுதியில் நம்மளுக்கு பக்கமாக யார் இருக்கிறா அப்படிங்கிறத பார்த்து அந்த பகுதியில் இருக்கிற ஜனங்களுக்கு தேவனுடைய வார்த்தையை கேட்குற கேள்விக்கு தகுந்த மாதிரி பதில் சொல்லும்போது ஜனங்கள் ஒவ்வொரு நாளும் தேவனுடைய சமூகத்துக்கு வந்து கொண்டே இருப்பார். அதை விட்டு போட்டு நான் பெரிய ஊழியக்காரன் இங்கெல்லாம் பேச முடியாது, எனக்கு மைக் செட் எல்லாம் போடணும், பெரிய ஹால் இருந்தால் தான் நான் வருவேன், இப்படியெல்லாம் நினச்சிட்டு இருந்தா என் வாழ்க்கையில் என்றைக்கு அது நடக்கும்? நடக்கவே நடக்கும். அப்போ தேவனுடைய வார்த்தையை சமயம் வாய்த்தாலும் சரி வாய்க்காமல் போனாலும் சரி தேவனுடைய வார்த்தையை பக்கத்தில் யாருக்காருக்கு தெரியுமோ அவங்க அவங்களுக்கு சொல்லணும். அதை விட்டு போட்டு இப்படியெல்லாம் பண்ணணும் அப்படியெல்லாம் பண்ணணும் நாமளே கற்பனை பண்ணிகிட்டு இருந்தோம்னா நம்முடைய கற்பனை ஒரு நாளும் நடக்காது. அப்போது தேவனுடைய வார்த்தையை கேட்குற ஜனங்களுக்கு ஞானமாக பேசும்போது ஒவ்வொரு ஜனங்களாக வந்து சேருவாங்க. இப்போ நாங்கள் ஆரம்பத்தில் வரும்போது முழு விசுவாசம் தான் வந்தோம், யார் இருக்காங்க இல்லைங்கிறது ஒன்றுமே எங்களுக்கு தெரியாது. நாங்கள் பாட்டுக்கு வந்தால் ஒரு வருஷம் யாருமே இல்லாமல் நாங்கள் ரெண்டு பேரும் பாட்டு பாடி பிரசங்கம் பண்ணி ஒரு வருஷம் உட்காந்துருந்தோம். அப்போ பார்த்தீங்கன்னா இவங்களுடைய சிஸ்டரு மேரி வந்துட்டு இருந்தாங்க. நான் சொல்லிட்டேன் நீயும் புருஷன் கூட அங்கே சபைக்கு போ, ஆண்டவர் எங்களை ஆசீர்வதிக்கிறதுக்கு நீ வந்து எங்களுக்கு இடம் கொடு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே அனுப்பிவிட்டேன். விசுவாசம்னா அதான் விசுவாசம். அப்படி இருந்து நாங்கள் பாட்டு பாடிய இருக்கிற சமயத்தில் பாட்டு சத்தத்தை கேட்டு ஒரு அம்மா வந்தாங்க. அப்புறம் அந்த அம்மா வந்து எங்கள் மக தான் இங்கே பக்கத்தில் இருக்காங்க, நீங்கள் போய் சந்திங்கன்னு சொல்லி அறிமுகப்படுத்துகிறாங்க. அப்படி ஒரு ஜனம் வந்தாங்க. அப்படி ஒவ்வொரு ஜனங்கள் வந்து அப்புறம் ஒவ்வொரு ஜனமாக அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்தாங்க. அப்போ நாங்கள் இங்கே வந்து இருக்கிறோமே அப்படின்னு சொல்லி இருக்கும்போது அந்த மேரி குடியிருந்த இடத்துல வந்து கூட்டம் நடத்துறதுக்கு நம்ம சிஸ்டர் போனாங்க. அப்படி வந்து கொஞ்சம் ஜனங்கள் வந்தாங்க. அப்போது நம்ம பகுதியில் வந்து ஒரு மனுஷன் ஊழியக்காரன் எங்கே இருக்கிறானோ அங்கே பட்டம் பதவியை எதிர்பார்க்காம தன்னுடைய விருப்பம் எதுவுமே வந்து மனசில் வைக்காமல் தேவனுடைய வார்த்தையை நிதானமாக சிந்தித்து தியானித்து பேசும்போது தேவனுடைய ஜனங்கள் ஒவ்வொரு நாளும் தேவனுடைய சமூகத்திலே வந்து கொண்டு இருப்பார்கள். அப்போ தேவனுடைய வார்த்தையை பேசி மற்றவங்க புரியணும்னு சொன்னால் அதுக்கு வந்து பட்டம் பதவி இருந்தால் நம்மளுக்கு அவங்கள புரிய வைக்க முடியாது. பட்டம் பதவி இருந்தால் நம்ம பேப்பரோடு தான் வச்சுக்க முடியுமோ இல்லையா, அது ஜனங்களுக்கு எந்த பயனும் கொடுக்காது. ஏசையா 41:21-24 வரை வாசிப்போம்.
வழக்கை கொண்டு வாருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் பலமான நியாயங்களை வெளிப்படுத்துங்கள் என்று யாக்கோபின் ராஜா உரைக்கிறார். அவர்கள் அவைகளை கொண்டு வந்து சம்பவிக்க போகிறவைகளை நமக்கு தெரிவிக்கட்டும். அவைகளில் முந்தி சம்பவிப்பவைகள் இன்னவைகள் என்று சொல்லி நாம் நம்முடைய மனதை அவைகளின் மேல் வைக்கும்படிக்கும் பிந்தி சம்பவிப்பவைகளையும் நாம் அறியும்படிக்கும் நமக்கு தெரிவிக்கட்டும். வரும் காரியங்களை நமக்கு அறிவிக்கட்டும், பின்வரும் காரியங்களை எங்களுக்கு தெரிவியுங்கள். அப்பொழுது நீங்கள் தேவர்கள் என்று அறிவோம். அல்லது நன்மையாவது தீமையாவது செய்யுங்கள், அப்பொழுது நாங்கள் திகைத்து ஏகமாய் கூடியதை பார்ப்போம். இதோ நீங்கள் சூனியத்திலும் சூனியமாய் இருக்கிறீர்கள், உங்கள் செயல் வெறுமையிலும் வெறுமையானது.
ஊழியக்காரங்களை பத்தி, ஊழியக்காரங்க பேசும்போது தேவனுடைய வார்த்தையில் இருந்து வரிசைப்படி தேவனுடைய காரியங்களை உணர்த்த வேண்டும். இப்போ ஒரு தீர்க்க தரிசன காரியங்களை எடுத்து பேசுறாங்கன்னு வச்சுக்கலாமே, அதுல கடந்த காலம் என்ன, நிகழ்காலம் என்ன, எதிர்காலம் என்ன, மூன்று காலத்தை குறித்து அவர்கள் தேவனுடைய வார்த்தையிலிருந்து உணர்த்த வேண்டும். அதை விட்டு போட்டு கடந்த காலத்தில் நடந்ததை சொல்லிட்டு இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை நம்மளுக்கு கொடுப்பாரு அதை மட்டும் சொல்லுவான். ஆனால் அந்த கடந்த காலத்தில் தேவனுடைய கற்பனையை கீழ்ப்படியாமல் இருந்த ஜனங்களுக்கு என்ன நியாய தீர்ப்பாண்டவர் கொடுத்தாருன்னு சொல்ல மாட்டான். அப்போ தேவனுடைய வார்த்தையின்படி அதை வந்து காலக்கிரமத்தின்படி வரிசையாக சொல்ல வேண்டும், படிப்படியாக புரிகிற மாதிரி சொல்ல வேண்டும். அதான் முந்தி சம்பவிக்கிறவர்கள் பிந்தி சம்பவிக்கிறவர்கள், இன்ன நடந்ததுக்கப்புறம் என்ன நடக்கும், இதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படிங்கிற காரியத்தை வேத வசனத்திலேருந்து வசன ஆதாரங்களோடு சொல்ல வேண்டும். இப்போ தீர்க்கு தரிசனம் சொல்கிறேன்னு சொல்லுவாங்க, அப்போ கடந்த காலத்தில் என்னென்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கு என்னென்ன நடக்க போகுதுன்னு சொல்லுவாங்க. அப்போ இன்றைக்கு இந்த மாதிரி நடந்தால் திரும்பவும் நாளைக்கு எப்படி நடக்குங்கிறத சொல்லணும். அதை விட்டு போட்டு ஏதாவது ஒரு பகுதியை மட்டும் சொல்லிட்டு அமைதியாக இருந்தால் அது ஜனங்களுக்கு புரியாது. அப்போ மூன்று காலங்களையும் வந்து தேவனுடைய மனிதர்கள் ஜனங்களுக்கு சொல்லும்போது அவங்க என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் தேவர்கள் அப்படின்னா தேவனுடைய வசனத்தை பெற்றுக்கொண்டவர்கள் தேவர்கள் சொல்லுவாங்க. சரி, தேவனுடைய வார்த்தையிலிருந்து பேசும்போது மூன்று காலத்தை உணர்த்த முடியல, நம்மளுக்கு தெரியல அப்படின்னா பரவாயில்ல. ஆனா அதுக்கு அடுத்து ஒரு வாய்ப்பு இருக்குது, என்னன்னு கேட்டீங்கன்னா,
நன்மையாவது தீமையாவது செய்.
ஆமா, நீ ஏதாவது ஊழியத்துல நல்ல காரியம் செய், ஆமா, அல்லது கெட்ட காரியமா செய், அப்ப உன்னை யாருன்னா அதை கண்டுபிடிச்சிக்கலாம். இது நல்லதும் இல்லை கெட்டதும் இல்லை, தேவனுடைய வார்த்தையில் மூன்று காலத்தையும் பேசுறது இல்லை அப்படின்னா எல்லாம் தாறுமாறாக போயிட்டு இருக்கும்போது என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, ஜனங்கள்லாம் பார்த்து என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் சூனியமானவர்கள் அப்படின்னா அவங்களுடைய முடிவு வந்து வெறுமையாக இருக்குது. இப்போ 5 வருஷம் ஊழியம் செஞ்சேன் அல்லது 2 வருஷம் பைபிள் ஸ்கூல் படித்தேன் அப்படின்னா அதில் வந்து நம்மளுக்கு ஒரு பயணம் கிடைக்கலன்னா அது வந்து வெறுமை, சூன்யமாயிடும். அப்போது இவ்வளவு நேரம் பேசுகிறோம், பேசிட்டு ஒரு இதுவும் ஜனங்களுக்கு புரியலன்னு சொன்னால் அது வெறுமை, சூன்யம். அப்போ இன்றைக்கு நிறைய பேர் தேவனுடைய வார்த்தைகளை எடுத்து பேசும்போது மக்கள் மனதில் ஒரு சூன்யத்தை தான் உருவாக்குறாங்க. ஏன்னா அவங்களுடைய எதிர்பார்த்த காரியத்தை பேசாமல் நம்மளாம் வந்து சொந்தமான காரியங்களை பேசும்போது ஜனங்கள் இடறி போகிறாங்க. இடறி போனதுக்கப்புறம் உடனே அவங்களுடைய வாழ்க்கையில் சூன்யம் அப்படின்னா விசுவாசம் இல்லாமல் ஒரு வெறுமையான இடம் உருவாகிறது. அப்போ வெறுமையான இடம் உருவாகும் போது ஆண்டவர் சொல்கிறார், உங்களை தெரிந்து கொள்கிறவன் அருவறுப்பானவன். அப்போ இப்படிப்பட்ட ஆளுகை கூட பழகி இருக்கிறவனோ அவனும் இதே மாதிரி ஒன்றத்துக்கு இல்லாதவன் தான். அப்போ அதான் பழமொழி சொல்லுவாங்க, உன்னுடைய நண்பன் யாருன்னு சொல்லு, அப்போ நான் உன்னை யாருன்னு சொல்லுவேன். அப்போ இன்றைக்கு ஊழியக்காரங்க பழகி இருக்காங்கன்னா உங்களுக்கு என்னென்ன ஊழியக்காரங்க பிடிக்கும்னு சொல்லி லைனாக சொல்லியாச்சுன்னா அவங்க எப்படி ஊழியம் செய்கிறாங்களோ அதே மாதிரி தான் இவங்களும் ஊழியம் செய்வாங்க. ஒரு நண்பரை நம்ம சொல்லியாச்சுன்னா அந்த நண்பருடைய பழக்க வழக்கம் எப்படியோ அதே மாதிரி தான் இவருடைய பழக்க வழக்கமும் இருக்கும். அப்போது இன்றைக்கு தேவனுடைய வார்த்தையை நேசிக்கிறவங்க, சிந்தித்து தியானிக்கிறவங்க எல்லாரும் அவர்களுக்கேற்ற நண்பர்களை தேர்ந்தெடுப்பார்கள். தேவனுடைய வார்த்தையை நினைத்திருக்காம ஏனோ தானு சொல்லி பேசி இருக்கிறவங்க அவங்களுக்கு உண்டான நண்பர்களை தேர்ந்தெடுப்பார்கள். அப்போ தேவனுடைய வார்த்தைகளை இருதயத்துக்கு பக்கமாக வச்சுருக்கிறவங்க தேவனுடைய வார்த்தைகளை நல்ல தெளிவாக நிகழ்காலம், கடந்த காலம், எதிர்காலம் இப்படிங்கிறத விவரிக்க தெரியணும், அல்லது நன்மையான காரியங்களை பேச தெரியணும், அந்த நன்மையான காரியங்களுக்கு இணையான தீமையான காரியங்கள் என்னங்கிறதுன்னு சொல்ல தெரியணும். அப்போ அல்லது நற்கிரியைகளை செய்யணும், நற்கிரியல் செய்யாமல் இருக்கும்போது தீமையான கிரியையாக செய்யணும். இது நல்லவனும் இல்லை கெட்டவனும் இல்லாமல் மாறி மாறி தாறுமாறாக ஓடிட்டு இருந்தால் யாருன்னே கண்டுபிடிக்க முடியாது. அப்போ என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, நம்முடைய வாழ்க்கையில் சூன்யம் ஆரம்பமாகிறது. அப்போ ஊழியக்காரங்க அப்படின்னா, ஐயோ ஒரு வன்ட்டார் அவ்வளோதான், அப்போ நம்மளுக்கு எந்த வேலையும் ஓடாது, எப்படியும் நம்ம கையிலேருந்து இன்றைக்கி கொஞ்சம் காசு போயிடும் அப்படின்னு இன்றைக்கி பயந்து எத்தனையோ பேர் ஓடுறத நிலைமையில் உட்காந்துருக்காங்க. அப்போ நிறைய பேர் ஊழியக்காரங்களை பார்த்தாவே பார்க்காத மாதிரி போகிறதுக்கு உண்டான வாய்ப்பையும் அவங்கள உண்டாக்குறாங்க. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, சூனியமான வேலைகளை செஞ்சிட்ருக்குறவங்க. அப்போ சூனியம் வைக்கிறவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி இவங்க தான் பில்லி சூனியத்தை வைக்கிறாங்க பார்த்திங்களா, 5 மாதத்தில் இருக்கும்போது. அந்த மாதிரி இன்றைக்கி பில்லி சூனியம் வைக்கிறது யாருன்னு கேட்டிங்கன்னா, தேவனுடைய வார்த்தையில் ஒழுங்கின்மையும் வெறுமையுமாக அர்த்தமில்லாத வார்த்தைகளை பேசுனா அவங்க எல்லாத்துக்கும் சூனியம் வச்சு அருவறுப்பான காரியங்களை செஞ்சிட்ருக்குறோம். அப்போ தேவனுடைய வார்த்தையை இருதயத்துக்கு சமயமாக இருக்கும் பொழுது இப்படிப்பட்ட காரியங்கள் இல்லாமல் தேவனுடைய வார்த்தையாக சமாதானம் சந்தோஷமாக இருந்து ஒவ்வொருவருடைய இருதயத்திலே புரியும்படியாக அல்லது ஏற்றுக்கொள்ளுகிற வகையில் பேச முடியும். நீதிமொழிகள் 3:9-10
உன் பொருளாலும்
கணம் பண்ணு. கர்த்தரை கணம் பண்ணுன்னு சொன்னால் எல்லாம் என்ன தெரியுமா சொல்லுவாங்க, இதுக்கு என்ன அர்த்தம் சொல்லுங்க பாப்போம். ஆனால் அதனுடைய அர்த்தம் அது இல்ல. கர்த்தரை கணம் பண்ணுன்னு சொன்னால் ஆண்டவர் நம்மளுக்கு கொடுத்துருக்கிற எல்லா காரியத்திலையும் ஆண்டவருக்கு துதிக்கான மயமே செலுத்தணும். ஆனால் எல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, எனக்கு ஊழியக்காரனை கொண்டு வந்து கொடுக்குறத கொடுத்துரு, பாக்கியெல்லாம் ஆண்டவர் ஆசீர்வதிச்சிருப்பாங்க. ஆனால் அந்த எல்லா விளைகிற முதல் பலனையும் வீட்டுக்கு கொண்டு வந்ததுக்கப்புறம் அங்கே வந்து நாம் என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, முதல் வேலையாக ஆண்டவரே எனக்கு இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை கொடுத்ததுக்காக சோத்திரம், உம்முடைய கிருபினால் தான் எனக்கு கிடச்சிது அப்படின்னு சொல்லும்போது என்னென்னா, அது நேரான முறையில் ஒழுங்கான முறையில் வந்த ஆசீர்வாதம். அப்போ தான் அதுக்கு கணம் பண்ண முடியும், கர்த்தருக்கு கணத்தை செலுத்த முடியும். ஏதோ ஒரு வழியில் எப்படியோ கொண்டு வந்து சேர்ந்ததுக்கப்புறம் ஆண்டவரே இது கொடுத்ததுக்காக சோத்திரம் நம்ம சொல்ல முடியுமா? முடியாது, பயம் வரும். அதனால தான் இங்கே சொல்லிருக்குது, நீ ஒழுங்காக சம்பாதிச்சு ஒழுங்காக தேவனுடைய வார்த்தையின்படி போய் உனக்கு கிடைச்ச ஆசீர்வாதத்துக்காக நீ தேவனை மகிமைப்படுத்து. அதுக்கப்புறம் நீ ஊழியக்காரனுக்கு என்ன செய்யணுமோ அதை கொண்டு வந்து கொடுத்தா போதும். அப்போ இப்படி செய்யும்போது என்னாகனா, அப்பொழுது உன் களஞ்சியங்கள் அப்படின்னு என்ன அர்த்தம் சொல்லுங்க பாப்பா? யார் சொல்றது? இருதயங்கிறது களஞ்சியம்
இல்லை,
இல்லை அதுவும் இல்லை. அறிவு களஞ்சியங்கிறது மூளை, அதுதான் ஸ்டோரும். ஞாபக சக்தி நல்லா இருக்கும். தேவனுடைய வார்த்தையில் நிறைய அறிவினால் சேர்க்கப்பட்ட ஞாபக சக்தி அறிவில் நிறையா இருக்கும். இல்லாட்டினா இது எப்போ கேட்டாலும் மறந்து போயிடும். போன வாரம் என்ன பிரசங்கன்னா, அது இருதயத்துக்கு பக்கமாக இருந்தால் தான் மூளையில் போய் ஸ்டோர் ஆகிறது. அந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டாச்சுன்னா இங்கே களஞ்சிய வெறுமையாக இருக்குது. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, எல்லா விளைவின் முதற் பலனால் கர்த்தரை கணம் பண்ணலை. அதனால் ஆண்டவர் பார்த்தாரு, அப்போ நீ எனக்கு கணத்தை கொடுக்காதனால என்னுடைய பொருள் உன்னுடைய வீட்டில் வைக்க வேண்டாம், அதை கொண்டா அப்படின்னு சொல்லி ஆண்டவர் வாங்கிடுவார். அப்போ தேவனுடைய வார்த்தைங்கிறது தேவனுடைய பொருள், அது தேவனுடைய சொத்து. அப்போ அந்த சொத்தை வந்து ஒரு மனசை அபகரிக்கணும்னு சொன்னால், தேவனுக்கு துதிக்கணும் மயங்கள் செலுத்தினாதான் அந்த தேவனுடைய அந்த சொத்தை, அந்த முதலீடு, அல்லது வெள்ளிக்கொப்பான தேவனுடைய வார்த்தை, தங்கத்துக்கொப்பான தேவனுடைய ஞானம் நம்முடைய அறிவில் தங்கணும்னு சொன்னால், அந்த அந்த தங்க தேவனுடைய வார்த்தைக்கு உண்டான ஆசீர்வாதங்களை நம்ம காத்துக்கொள்ளணும்னு சொன்னால், அந்த வார்த்தை யாருடையதோ அவருக்கு துதிக்கணும் மயங்கள் செலுத்தணும். அப்போ தான் நம்முடைய அறிவில் நிறைய ஞாபக சக்தியோடு இருந்து தேவனுடைய வார்த்தைகளை நம்ம வச்சுருக்க முடியும். உன் ஆலைகளில் திராட்சை ரசம் புரண்டோடும். எப்படி திராட்சை ரசம் புரண்டோடுது? திராட்சை, கரெக்டு, திராட்சை ரசம் அங்கே வந்து ஆலையில் போட்டு புளிஞ்சாச்சு. எப்படி புரண்டு ஓடுறது? திராட்சை ரசம் வெளியில் வரணுமில்ல, ஓடி அங்கேயே நின்றுருமா? இதயத்தில் அரைக்கிற இடத்துலயே திராட்சை ரசம் நின்றுருமா? வாய் மூலம் வெளியில் வரணும் திராட்சை ரசம். கரெக்ட். அப்போ ஞானமாக பேசுறது, அப்போ தேவனுடைய வார்த்தை இருதயத்தில் ஏற்றுக்கொண்டா, நல்ல அர்த்தமுள்ள வார்த்தைகளை என் குழந்தை பேசுச்சுன்னா, என் பையன் பேசுனானா, பாலா ஒழுகு, தேனா ஒழுகு, திராட்சை ரசமாக ஒழுகுன்னு சொல்லணும். இன்னைக்கு அதை விட்டு போட்டு நீ வாய் திறந்தா நீ என்ன பேசுற, என்ன அர்த்தம் இல்லாத வார்த்தையை பேசுற, மக்கு மாதிரி பேசுற,
நிற்க முடியல.
முதல்ல போய் வாயை கழுவுன்னு சொல்லுவாங்க. ஆனா திராட்சை ரசம் புரண்டு விடுது
அப்படின்னா
நல்லா இருக்கு, கேட்கறதுக்கு நல்லா இருக்கு, இனிமையா இருக்கு பேசு. அப்ப காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, கத்தரை கனம் பண்ணணும். தேவன் இந்த ஆசீர்வாதத்தை கொடுத்ததுக்காக தேவனுக்கு ஸ்தோத்திரம், நான் அதுக்கு உண்மையில்லவனாக இருப்பேன். அப்ப தேவனுடைய பொருளை, அப்பதான் தேவனுடைய பொருளை நம்முடைய இதயத்துல வைக்கிறதுக்கு அவர் ஆசைப்படுறாரு. இப்ப கம்பெனிலாம் பாத்தீங்கன்னா பணமே இல்லாம இருக்கும், கம்பெனியுடைய எல்லா பொருளையும் கொண்டு போய் பேங்க்ல வச்சுட்டு அங்கிருந்து பணம் எடுப்பாங்க. அந்த மாதிரி நம்முடைய வாழ்க்கையில் ஒன்றுமே இல்லாமல் இருந்தால் கூட நாம் தேவனுடைய வார்த்தையை எடுத்து இருதயத்தில் நம்ம சேர்த்து வச்சுட்டேன்னீங்களே, ஆண்டவர் இருதயத்தை பார்ப்பார். எப்பா இவன் இருதயத்தில் பார்க்க எவ்வளோ வசனத்தை சேர்த்து வச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கொடுப்பார். அப்போ நம்ம முதலீடு பண்ணுறது இன்னைக்கு தங்கம் வெள்ளி இந்த மாதிரி நிலம் இந்த மாதிரி நிறைய இதில் முதலீடு பண்ணி காசு எடுக்கிறாங்க. உலக பிரகாரமான எந்த பொருளும் இல்லாதவனுக்கு என்ன முதலீடுன்னு கேட்டிங்கன்னா விசுவாசம் ஒன்று தான் முதலீடு. அப்போ அந்த விசுவாச வார்த்தைகளாக இறுதியில் வச்சு அதை பேசி அதன்படி கிரியை செய்து இருக்கும் பொழுது தேவனுடைய ஆசீர்வாதம் தானாக வரும். எங்கேயும் தேடி ஓடணுன்னு அவசியம் இல்லை. இன்னைக்கு ஊழியக்காரங்க அல்லது தேவனுடைய ஊழியத்தை செய்கிறவங்கலாம் பார்த்தீங்கன்னா காசு கிடைக்கலையா, இங்கே போகலாமா, அந்த பிரதரை பார்க்கலாமா, அந்த சர்ச்சுக்கு போகலாமா, இந்த காரியத்தை செய்யலாமா, அங்கே போனால் இன்றைக்கி இப்படி வந்திருக்கும் அப்படி வந்திருக்குன்னு சொல்லிட்டு அப்படியெல்லாம் கணக்கு போட்டு ஓடுவாங்க ஓடுவாங்க ஓடுவாங்க. ஆனால் ஒன்றுமே கிடைக்காது.
ஓடி போயிருந்தேன்னா
ஆண்டவர் ஏவுதல் இருப்பாங்க. ஆண்டவர் நீங்கள் அனுப்புனாருமா அவர் சொல்லுவார், என்னையே ஒன்று ஆண்டவர் இங்கே செய்ய சொல்லலையே, ஏவ சொல்லலையே. நீயே அவர் சொல்கிறார், என்னையை வந்து வேறு இடத்துக்கு ஆண்டவர் போக சொல்கிறார், நான் போயிட்டு வரேன் பிரதர் அப்படின்னு. இப்படி இருக்கும்போது உண்மையாக தேவனுடைய சமூகத்தில் காத்திருந்தா எங்கேயும் போக வேண்டாம், அது எல்லாம் இங்கேயே வரும், இங்கேயே வரும், அது தானாக வரும். அப்போ வந்ததாக ஸ்தோத்திரம் பண்ணி ஆண்டவர் இன்னைக்கு இவ்வளோ கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லி இருக்கும்போது அடுத்த நாளைக்கு புது ஆசீர்வாதம் வரும். இவனுக்கு என்னடானா இன்னும் 10 வருஷத்துக்கு உடனே மொத்தமாக சேர்த்து வைக்கணும்னு நினைக்கிறது. அப்போ அதனால் ஆண்டவர் என்ன கொடுக்கறது இல்லை, நாளைக்கு வந்து வேறு காரியம், நாளைக்கு தேவனுடைய திட்டம் வேறு. அப்போ ஒவ்வொரு நாளும் தேவனுடைய திட்டத்துக்கு ஒப்பு கொடுத்து தேவனுடைய சமூகத்தில் காத்திருக்கும் போது ஒவ்வொரு நாளும் புதிய புதிய காரியங்களை செய்கிறாங்க. அப்போ அதை விட்டு போட்டு நம்ம 10 வருஷத்துக்கு மொத்தமாக ஒன்று சேர்த்து வச்சுக்கலாம், நம்ம தலைமுறைக்கே சேர்த்து வச்சுக்கலாம் அப்படின்னா அது சாதாரண ஜனங்களுக்கு ஒத்து வரும், ஆனால் தேவனுடைய ஊழியத்தை செய்கிறவர்களுக்கு அது ஒத்து வராது. அல்லது தேவனுடைய வார்த்தைகளை முதலீடாக வைத்து தேவனை பின்பற்றுவர்களுக்கு அது ஒத்து வராது. அப்போ தேவனுடைய வார்த்தையை முதலீடாக வைக்கிறவர்கள் ஒவ்வொரு நாளும் இருதயத்தில் சிந்தித்து தியானிக்கும் போது தேவனுடைய ஆசீர்வாதங்கள் ஒவ்வொரு நாளும் வந்து கொண்டே இருக்கிறது. அப்போ தேவனுடைய ஆசீர்வாதம் நம்முடைய இருதயத்தில் இருக்கிறதுனால தான் நம்மளுக்கு எல்லா விதமான ஆசீர்வாதம் நம்மளுக்கு கிடைக்குது. என்றைக்கு நம்ம தேவனுடைய வார்த்தைகளை இருதயத்திலேருந்து எடுத்து போடுறோமோ அல்லது எப்போ நாம் வந்து அதுக்கு மதிப்பு கொடுக்காமல் சிந்திக்காமல் தியானிக்காமல் இருதயத்தை பூட்டி போடுறோமோ அன்னைக்கு நம்முடைய ஆசீர்வாதமெல்லாம் நம்மளே கூட்டுற மாதிரி ஆகிப்போச்சு. அதனால் தேவனுடைய வார்த்தையை நாம் வாய்க்கு மட்டும் சமீபமாக வைக்காமல் இருதயத்துக்கு சமீபமாக வைத்து ஒவ்வொரு நாளும் தேவனுடைய வார்த்தைகளை வாசித்து சிந்தித்து தியானித்து தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பார்கள். ஆமென்.